ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம இன்று முதல் ரிபுக்கீதை வகுப்புகளை பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம இதில் வந்து அத்தியாயம் வரிசாக பார்க்க போகிறதில்லை, ஏன்னா 50 அத்தியாயங்கள் வந்து கண்டினியூட்டியாக பார்க்க முடியாது. ஒரு பெரிய சப்ஜெக்டு, நிறையவும் மந்திரங்கள் இருக்குது, செயல்கள் இருக்குது. அதனால் சில முக்கியமான செயல்களை மட்டும் நம்ம எடுத்து அதை வைத்து கொண்டு நம்ம விளக்கங்களை பார்க்கலாம். இப்போ இன்றைக்கு நம்ம முதல் செயல் பார்க்க இருக்கிறோம், அது என்ன அப்படின்னு பார்க்குறேன். ரிபு உவாசம் ஸ்ருணுநாக பிரவசியாமி பிரம்ம தத்துவம் சனாதனம் என் முக்த்வா நான் யத் கிஞ்சித் நேயம் தத்துவவிதாம் வர. இப்போ இந்த முதல் செயல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ரிபு முனிவர் வந்து நிதாகன் இடத்துல சொல்கிறார், நிதாகா, நான் இப்போது உனக்கு ஆதி காலத்தில் இருந்து நிலைத்திருக்கின்ற பரம்பொருளின் தத்துவத்தை சொல்கின்றேன். இதனை அறிந்தால் ஞானிகளுக்கு வேறு எதுவும் அறிய வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை முதல்ல எடுத்த உடனே தொடங்குறார். ஏன்னா இப்போது நாம் பார்க்குற இந்த வகுப்புகள் எல்லாமே என்ன அப்படின்னா, அத்தியாத்ம ஞானம், அதாவது இருப்பது ஒன்றே, அது இறைவன் மட்டுமே அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அத்வைத வேதாந்த வழியில் நம்ம இந்த பாடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இங்கே வர்ற மகரிஷிகள், மகான்கள் எல்லோருமே வந்து ஒரே விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஆழமாக வலியுறுத்துவாங்க. அந்த அடிப்படையில் இப்போ ரிபு முனிவர் சொல்கிறாரு, உனக்கு வந்து ஆதி காலத்திலிருந்தே எப்பொழுதும் நிலைத்திருக்கின்ற அந்த பரம்பொருளின் தத்துவத்தை சொல்கிறேன். இதனை நீ அறிந்து கொண்டால் வேறு எதுவுமே அறிய தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு உயரிய விஷயத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு முதல் செயலில் தொடங்குறார். அடுத்து ரெண்டாவது சொல்கிறார், ஏதத் தத்துவம் மயா புரோக்தம் நான் யத் பிப்யதே கிஞ்சித் ஏகமேவ பரம் பிரம்ம நான் யதஸ்தி கடாச்சன. இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்லப்போகும் உண்மை ஒன்றே ஒன்றுதான், அதற்கு அப்பால் வேறு எதுவுமே நிஜம் கிடையாது. ஏனென்றால் பரம்பொருள் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கிறது, அது இரண்டில்லை அப்படின்னு இங்க ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுக்குறார். ஏத்த தத்துவம் மயா புரோக்தம் நான் விப்யதே கிஞ்சி ஏக்கமேவ பரம் பிரம்ம நான்யதஸ்தி கதாச்சனா. அப்போ இங்கே வந்து பரம்பொருள் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்கிறது, அது இரண்டு என்பதாக குழப்பிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத இந்த இரண்டாவது செயலில் தெளிவுபடுத்துகிறார். மூன்றாவது சொல்கிறார், யத் பசியசி ஜகத் சர்வம் தத்தத் பிரம்மைவ கேவலம் ஸ்வப்னே நகரவத் சர்வம் திருஷ்யதே நைவ வஸ்துதகா. நீ பார்க்கின்ற இந்த உலகம் முழுவதும் பரம்பொருளே, கனவில் தோன்றும் நகரம் போல இவைகள் உண்மையில் தனி இருப்பு கொண்டவைகள் அல்ல அப்படின்னு இந்த மூன்றாவது செயலில் விளக்கம் கொடுக்குறார். அதாவது நிதாகரன் இடத்துல பேசும்போது சொல்கிறார், நீ பார்க்கும் இந்த உலகம் வந்து எல்லாமே பரம்பொருள் தன்மையில் தான் இருக்கு, ஆனால் இந்த பரம்பொருள் தன்மையில் இருக்கின்ற இந்த உலகம் வந்து கனவில் தோன்றுகின்ற நகரம் போல, ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையில் தனி இருப்பு கொண்டவைகளா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் இப்படி மகான்கள் சொல்ல வரும்போது அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்கின்ற இந்த உலகம் முழுவதும் பரம்பொருள் தான் சொல்கிறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து மாயைன்னு சொல்கிறாங்க, அப்போ எப்படிங்க ஒரே குழப்பமாக இருக்க? ஒரு டைம் பார்த்தா இது எல்லாம் பிரம்மம் அப்படிங்கிறாங்க, சர்வம் பிரம்ம மயம் அப்படிங்கிறாங்க, ஒரு டைம் பார்த்தா எல்லாம் மாயா அப்படிங்கிறாங்க. அப்போ இதில் எது உண்மைங்க, மாயைங்கிறத நம்ம எடுத்துக்கிறதா இல்லை எல்லாம் பரம்பொருள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறதா? எதுவுமே நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரலாம். அதுக்கு தான் இங்கே மகான்கள் வந்து தெளிவாக விளக்கம் கொடுக்கறது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ இருப்பது ஒன்றே ஒன்று தானே, அது தானே பிரம்மம், அது மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே மகான்களுடைய உச்சக்கட்ட உபதேசம். அப்போ அந்த உச்சக்கட்ட உபதேசத்தை நம்ம முழுமையாக உள்வாங்கும் போது, இப்போ நீங்கள் நான் இந்த உலகமெல்லாம் எப்படி இங்கே வந்தது, பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, பிரம்மத்துக்கு வேற எதுவுமே இல்லைங்கும் போது, இப்போ இத்தனை படைப்புகள் இருக்கு, இத்தனை அம்சங்கள் இருக்குது, அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரே பரம்பொருள் ஒரே இறைவன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுதே அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வருது. இங்கே விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பரம்பொருள் அந்த பிரம்மம் என்ன பண்ணுதுன்னா, தன்னை பிரதிபிம்பித்து பார்க்கிற ஒரு ஊடகத்தை உண்டு பண்ணுது. அந்த ஊடகம் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பருப்பொருள் ஊடகம் கிடையாது. அதுக்கு நம்ம உதாரணமாக கண்ணாடி போன்ற விஷயங்களை நம்ம எடுத்து உங்களுக்கு புரிய வச்சாலும் கூட, கண்ணாடி என்ன, ஒரு பௌதீக பொருள் தானே. கண்களால் பார்க்கக்கூடிய, கையால் தொடக்கூடிய, பார்வையால் பார்க்கக்கூடிய அளவில் ஒரு கண்ணாடிங்கிற ஒரு பொருள் நம்ம இடத்துல பழக்கத்தில் இருக்கு. ஆனால் இங்கே பரம்பொருள் உண்டாக்கிய ஒரு ஊடகம் அப்படிங்கிறது கண்களால் பார்க்க முடியாத ஒரு சூட்சமமான விஷயம் என்று சாஸ்திரம் புரிய வைக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் மனசு அப்படிங்கிறத இங்கே ஒவ்வொருத்தரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம எல்லோருமே வந்து மனசு இல்லாமல் இல்லை, ஏன்னா மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்து தான் நம்மளை மனிதன் அப்படிங்கிறதே நம்ம முடிவு செய்கிறோம். ஏன்னா பரிணாம வளர்ச்சியில் வந்து மனிதன் மட்டும்தான் மனதில் வந்து மேம்பட்டவனாக மாறி அந்த மனதை வந்து எப்படி உயர் பரிமாண அறிவு நிலைக்கு உயர்த்துறது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து அதை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் அப்படிங்கிற படிநிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனதை வந்து அப்டேட் பண்ணி விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்து கொண்டு எது நித்தியம் எது அநித்தியம் அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க மகான்கள், அதையும் எதிர்பார்க்கிறாங்க. அப்போ நாம் வந்து கடந்து வந்த பரிணாமங்களையும் நான் பல பாடங்களில் உங்களுக்கு புரிய வச்சேன். ஏன்னா இந்த மாதிரி பாடங்களுக்குள்ளே வரும்போது இந்த மனித உடல் உடனே கிடைக்கல, நம்ம இதுக்கு முன்னாடி புல்லா புழுவா அப்புறம் பறவையா மிருகமா பல உடல்கள் எடுத்து வந்தோம். ஆனால் இந்த மனித உடலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி அதில் எது நித்தியம் எது அநித்தியம் அப்படின்னு விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்து கொள்ளும் போது நமக்கு எல்லாம் புரிய வரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை நம்ம வந்து பல பாடங்களில் புரிய வச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். இப்போ இந்த மகான்கள் இங்கே சொல்கிற விஷயம் என்னென்னா, நீ பார்க்கும் உலகம் முழுவதும் பரம்பொருளே அப்படின்னு சொல்கிறத வச்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ பரம்பொருள் ஒன்று மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அப்போ நான் யார் அப்படின்னு கேட்டால், இங்கே மைண்டுங்கிற ஒரு நிலையில் இருந்து இந்த உலகம் உண்டாகுது. அப்போ அந்த பரம்பொருள் என்ன பண்ணுதுன்னா, இந்த பாடி மைண்டை ஒரு ஊடகமாக உண்டு பண்ணி இதன் வழியாக உலகத்தை பார்க்க விருப்பப்படுது. அப்போ விருப்பப்படும் போது இந்த ஒரு சின்ன உடலில், ஒரு தாவர உடலில் வந்து மனம் வளர்ச்சி அடைந்ததா அப்படின்னு பார்த்தா அங்கே மனம் வளர்ச்சி அடையவே இல்லை. புழு பூச்சிகளில் மனம் வளர்ச்சி அடைந்ததா அப்படின்னா அங்கேயும் மனம் வளர்ச்சி அடையவே இல்லை. அப்புறம் அப்படியே பரிணாமத்தில் வந்து ஊர்வன, பறவைகள், பாம்பு, பல்லி, அப்புறம் வந்து மிருகங்கள் அப்படின்னு எவ்வளவு ஜீவராசிகள் 84 லட்சம் யோனியில் வந்திருந்தாலும் எந்த ஜீவராசிகளுமே மனதளவில் அப்டேட் ஆகவே இல்லை. ஏன் அப்படின்னா, அவைகளுக்கு வந்து சும்மா கொடுக்கப்பட்ட காரியத்தை செய்கிற அளவுக்கு தான் மனசு இருக்கே தவிர விசாரித்து பார்க்கின்ற விவேகம் அளவுக்கு அது வளரவே கிடையாது. அப்போ அந்த வளர்ச்சி எந்த உடலில் கிடைக்குது அப்படின்னு நம்ம பரிணாம வளர்ச்சியை பார்க்கும்போது, மனித உடலில் பகுத்தறிவு பரிமாணத்தில் மனிதனிடத்தில் மட்டும்தான் மனம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. அந்த மனசு தான் வந்து எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு அப்படின்னு பகுத்து பிரித்து பார்க்கின்ற ஒரு அளவுக்கு முன்னேறி இருக்கு. அப்போ அப்படி வந்து முன்னேறி இருக்கிற மனசு வந்து ஒரு மனிதனாக பிறந்துட்டா உடனே அது புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால், அப்படியும் இல்லை. அந்த மனதில் ஏற்றி வைக்கப்படுகின்ற எண்ணங்களை பொறுத்து தான் அந்த மனிதன் வந்து உயர் பரிமாண அறிவை அடைவதும் கீழ்நிலைக்கு போகிறதும் காரணமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா கொடுக்கப்பட்ட விஷயங்கள், தகவல்கள் அடிப்படையில் தானே நம்முடைய வாழ்க்கை இருக்குது. அப்போ நமக்கு நல்ல விஷயங்களெல்லாம் சிறு வயதிலிருந்தே கொடுக்கப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை நல்ல விதமாக சுபிச்சமாக போகும். கெட்ட விஷயங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருந்தால் கெட்ட விதமாக நம்ம வாழ்க்கை போகிறத நம்ம நடைமுறையில் பலருடைய வாழ்க்கையும் உதாரணமாக வச்சு பார்க்குறோம். அப்போ இங்கே ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியுதுன்னா, உன் மதி எதுவோ உன் கதி அதுவே அப்படின்னு அஷ்டாவக்ர கீதையும் சொன்ன மாதிரி, நம்முடைய எண்ணங்கள் போல் நம்முடைய வாழ்க்கை நகருவதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த எண்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கிருந்து உருவாகுதுன்னா, மனம் என்ற ஊடகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கும் போது, அப்போ அந்த பரம்பொருள் பரமாத்மா அந்த பிரம்மம் அப்படிங்கிறது வந்து இந்த மைண்டை ஊடகமாக பண்ணி இந்த உலகத்தை உற்பத்தி பண்ணுது. அப்போ நம்ம இதனால் ஏற்றுக்க முடியல. எப்படிங்க மைண்டை வச்சு அது உற்பத்தி பண்ணுமா, என்னால் நம்பவே முடியல, நான் தானுங்க உற்பத்தி பண்ணிட்டுருக்கிறேன், என்னுடைய நிகழ்வில் தானுங்க இப்போ நான் உண்மையாக இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ நான் இருக்கிறது உண்மை, என்னுடைய குடும்பம் இருக்கிறது உண்மை, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது உண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன இந்த விழிப்பு நிலையில் ஜாக்கிரத அவஸ்தையில். ஆனால் இங்கே மகான்கள் என்ன சொல்கிறாங்க இந்த 3வது பாடலில், நல்லா கவனிங்க இந்த 3வது பாடல். யத் பஷ்யதி ஜகத் சர்வம் தத்தத் பிரம்மைவ கேவலம் ஸ்வப்னே நகரவத் சர்வம் திருஷ்யதே நைவ வஸ்துதகா. நீ பார்க்கும் இந்த உலகம் முழுவதுமே பரம்பொருள் தன்மையில் இருக்கிறது, ஆனால் எப்படி இருக்கிறது தெரியுமா? கனவில் தோன்றுகின்ற நகரம் போல. அந்த கனவில் தோன்றுகின்ற நகரம் வந்து தனி இருப்பு கொண்டவைகளா அப்படின்னு நீங்க விசாரணை பண்ணி பாருங்களேன். இப்ப நீங்க வந்து கனவு காணும் போது கனவுல ஒரு புலி துரத்துற மாதிரி, ஒரு நாய் துரத்துற மாதிரி எல்லாம் உங்களுக்கு கனவு வருது. அப்போ பயந்துக்கிட்டு ஓடுறீங்க, ஐயோ எனக்கு துரத்துது அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு பதறிக்கிட்டு ஓடும்போது, அதை காப்பாற்றிக்கணுங்கிற அளவுக்கு நீங்கள் தலை தெரிக்க ஓடுறதை பார்க்கும்போது அந்த சீன் வந்து ரியலாக இருக்குது. கனவுல வந்து ரொம்ப ரியலாக இருக்குது. உங்களால் உருவாக்கப்பட்ட உலகம் அது, உங்களுக்கு வேறாகவே கிடையாது. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் அந்த கனவுல இருக்கீங்க, அந்த கனவுல வேற யாருமே இல்லை. நல்லா யோசனை பண்ணிக்கணும். கனவுங்கிறது எப்படின்னா நான் உறங்கும் போது காணுகின்ற கனவு. அப்ப அந்த கனவுல உருவாக்குற அத்தனை கதாபாத்திரங்களும் உலகமும் எல்லாம் என்னுடைய ஒருவனுடைய இருப்பினாலேயே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கனவிலே உண்டாக்கப்பட்ட நகரம், அந்த உலகம், அந்த உறவுகள், அங்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் எல்லாம் யாரால வந்ததுங்க? தனி மனிதனாகிய தன்னிடத்திலிருந்தே எழுப்பப்பட்டவைகள் அவைகள் எல்லாம். ஆனால் அந்த நேரத்தில் அது எல்லாம் உண்மை போல தோன்றினாலும் அந்த விழிப்பு நிலைக்கிலே ஜாக்கிரத அவஸ்தைக்கு நான் வந்த பிறகு பார்த்தா அதுக்கு இருப்பு கிடையாது, அது எல்லாம் பொய், எல்லாம் மாயை. அப்போ நம்ம உடனே கனவு கலைஞ்சு எழுந்த உடனே நல்ல வேலைங்க, புலி கடிச்சிருக்கும் நான் தப்பிச்சிட்டேன், நாய் கடிச்சிருக்கும் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த பயத்துல. ஆனால் அது கனவு காணுகின்ற வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையா இருந்ததோ அந்த அளவுக்கு நம்ம விழிப்பு நிலை உலகத்துல, இந்த நனவு உலகத்துக்கு வந்த பிறகு அதுல அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய இருப்பு இல்லைன்னு நமக்கு நல்லா புரியுது. அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, ஆனால் அந்த சம்பவம் இருந்தது போல நம்முடைய மனசு வந்து உருவாக்கி விவகாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தது எவ்வளோ நேரம், அந்த கனவு காணுகின்ற வரைக்கும். அது மாதிரி தான் இங்கே இந்த உலகமும் நம்மை ஊடகமாக கொண்டு அந்த உணர்வை உருவாக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே பார்க்குற இந்த உலகமெல்லாம் உண்மையில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, அந்த உணர்வின் அடிப்படையில் தான் அது தெரியும். அப்போ இந்த விழிப்பு நிலை, இந்த ஜாக்கிரத அவஸ்தையில் நான் அனுபவிக்கின்ற இந்த உலகம் வந்து எப்போ இல்லாமல் போகும்? மரணத்திலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான், மரணத்திலையும் இல்லாமல் போகும் தான். ஆனால் மரணம் அடைகிற வரைக்கும் போக வேண்டாமே, நீங்கள் இரவு தூங்கும் போதே இல்லாமல் போயிடுது அப்படின்ட்டு நம்ம இன்னொரு ஊமானத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்டுறோம். எப்படி? நீங்கள் கனவு காணும்போது வேறொரு உலகத்தை படைத்து கொண்டது போல ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு உலகமும் இல்லை, இந்த நனவு உலகமும் இல்லை, நீங்கள் யார் என்றும் தெரியவில்லை. அப்படி நீங்கள் ஒரு நல்ல டீப் ஸ்லீப் போய் தூங்கும்போது உங்களையும் தெரிஞ்சிக்க முடியல, உலகத்தையும் தெரிஞ்சிக்க முடியல, எதுவுமே இல்லை இல்லையா? அப்போ நீங்கள் யார், நீங்கள் எங்கே இருந்தீங்க, கண்டுபிடிக்க முடியல பார்த்தீங்களா? அப்போ ஏன் உங்களுடைய ஊடகம் இந்த உடம்பு மனசு இயங்கலை? அப்போ அது இயங்குவதற்கு ஆதாரமான அடிப்படை பொருள் என்ன? மனசு. இது வந்து ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட் இந்த அறிவுகீதை. அப்போ இங்கே மனசுன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தாங்க உலகம் உண்டாக்கப்படுது, மனசு இல்லைன்னா உலகம் கிடையாது. அப்போ நீங்கள் நனவு உலகமும் கிடையாது, கனவு உலகமும் கிடையாது. அப்போ இந்த ரெண்டு உலகமும் எது உண்டாக்குதுன்னா மனம்தான் உண்டாக்குது. அப்போ அப்படி மனம் உண்டாக்கும் போது அந்த மனதுக்குன்னு ஒரு இருப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை, மனமும் உண்மையில் கிடையாது. ஏனென்றால் அது பரமன் தன்னை ஊடுருவி பார்க்கின்ற ஊடகம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டா இங்கே இருப்பது பிரம்மம் மட்டும்தான். அதை தான் சத்திய வாக்கா இங்கே மகான்கள் பேசுகிறாங்க. அப்போ பிரம்மம் மட்டுமே இருப்பதினால பிரம்மத்தால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த உலகம் மாயை. ஏனென்றால் பிரம்மமே வந்து இங்க இந்த உலகத்துக்குள்ள வருவதும் கிடையாது போவதும் கிடையாது, அது பிரதிபிம்பிக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறதுனால. கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் வந்து எப்படி உண்மை இல்லை நான் நம்ம உணர்றோமோ, நம்ம நடைமுறை வாழ்க்கையில நான் மட்டும்தான் உண்மையா இருக்கிறேன், ஆனா கண்ணாடியில என்ன மாதிரியே ஒரு உருவம் தெரியுது, ஆனா அது பொய்யான தோற்றம், அது ஒரு மாய தோற்றம் அப்படின்னு என்னுடைய அறிவுக்கு புரியும் போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், என்ன மாதிரியே ஒரு உருவம் அதுல பிரதிபிம்பித்து காணப்பட்டாலும் உண்மையில் அது கண்ணாடி என்ற ஒரு உபாதி இருப்பதினால தானே அது தெரியுது. ஆகவே நான் வந்து கண்ணாடியையும் கவலைப்பட வேண்டியதில்லை, அந்த உருவத்தை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை, உண்மையில நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி இங்க பிரம்மம் என்ற ஒரு விஷயம் வந்து நம்மை போல மனதையும் உடலையும் கொண்டு ஊடுருவி பார்க்கின்ற இந்த உலகம் வந்து உண்மையில் இல்லை. அப்ப நீங்க நானெல்லாம் இருக்கிறோமானா நீங்க நானும் இல்லை. ஏனென்றால் அது தேவையின் நிமித்தம் உண்டாக்கி பார்க்குது, தேவையில்லைன்னா அழிச்சிக்குது. இப்போ நாமளே நமக்கு தேவைன்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்று நம்மளை பார்க்கலாம், தேவையில்லைன்னா கண்ணாடி தூக்கி வீசிடலாம். அப்போ அது மாதிரி தான் இங்கே இறைத்தன்மை என்ன பண்ணுதுன்னா நம்மை வைத்து, அதாவது நான் என்ற நம்ம இடத்துல இருக்கின்ற ஈகோ எப்படி டெவலப் ஆகுதுன்னா மைண்ட் மூலமாக டெவலப் ஆகி அதுக்கு ஒரு பாடியும் உருவாக்கி அந்த பாடியில் இருக்கிற புலன்கள் மூலமாக கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு அப்படின்னு பஞ்ச இந்திரியங்களின் துணை கொண்டு படைப்பை உண்டு பண்ணி பார்த்து மகிழுது. ஆனால் உண்மையில் இந்த படைப்பு இருக்கானா? இல்லை. ஆனால் இருப்பது போல தெரிவதற்கு என்ன காரணம்? அதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற பரம்பொருள் தான் காரணம். அதனால இந்த உலகம் வந்து பரம்பொருள் தான் அப்படின்னு சாஸ்திரம் புரிய வைக்குது. ஏன்னா நான் போய் என்ன கண்ணாடியில் பார்க்கும்போது கண்ணாடியில் தெரிகிற உருவம் நான் தான், எனக்கு வேறாக இல்லை, அது நான் தான். ஆனால் உண்மையில் அந்த கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் கிடையாது, அது மாயை. அப்போ கண்ணாடியில் தெரிகின்ற பிரதிபிம்பம் மாயை என்பதும் உண்மை, கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் நான் என்பதும் உண்மை. இதில் நமக்கு சந்தேகம் இல்லை இல்லையா? அதே பாயிண்ட் அப்படியே எடுத்து பிரம்மத்தோட கம்பேர் பண்ணுங்க. அப்போ பிரம்மம் தன்னை ஊடுருவி பார்க்கின்ற ஊடகமாக இந்த உடலையும் மனதையும் கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறதும் உண்மை. அந்த படைப்பின் வழியாக இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருப்பது போல தோன்றுகிறது. எதனால? பிரம்மம் இருப்பதினால. ஆனால் அது உண்மையானா? இல்லை, அது மாயை தோற்றம். அதனாலதான் மாயை என்று சொல்கிறது. ஆனால் அந்த அதே விஷயத்தை பிரம்மம் என்றும் சொல்கிறது. ஏன்னா பிரம்மம் இருப்பதினால்தான் அது இருக்கிறது. ஆகவே இந்த உலகம் முழுவதும் பரம்பொருளே அப்படிங்கிற அடிப்படையில நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, ஓமானத்தை வச்சு உங்களுக்கு புரிய வைக்க பாக்குறேன். ஓமானம்ங்கிறது நம்ம நடைமுறை இருக்கிற கண்ணாடி, நம்ம உருவம். அப்ப கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் நான் இருக்கிறதுனால, இருக்கிறதுனால என்னை மாதிரியே இருக்கிறதுனால அது நானேதான். ஆனா நானே தான் சொன்னாலும் அது சத்தியமா? இல்லை, அது ஒரு மாயத் தோற்றம். அது மாதிரி இங்க உலகமாக தெரிகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் பிரம்மமே தான். ஆனா அது சத்தியமா? இல்லை, மாயத் தோற்றம். இப்படி புரிஞ்சுக்குங்க. அப்படிதான் இந்த பாடல் வந்து நமக்கு பொருள் கொடுக்குது. அப்ப கனவில் தோன்றுகின்ற நகரம் போல இவைகள் உண்மையில் தனி இருப்பு கொண்டவைகள் அல்ல அப்படின்னு இந்த மூன்றாவது பாடல்ல, மூன்றாவது ஸ்லோகத்துல ரிபு முனிவர் நிதாகனுக்கு புரிய வைக்கிறார். அடுத்தது நான்காவது விஷயத்தை சொல்றார். நான்காவது செய்யல. அகம் பிரம்மைவ நான்யத் ஸ்யாத் சர்வம் பிரம்மைவ நிச்சயஹம் நான்யத் அஸ்தி ஜகத் சர்வம் பிரம்மைவ அகம் அவ்யயம். இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, அருமையான செய்யுள் இது. நானே பிரம்மம் என்பதை உறுதியாக உணர வேண்டும். உலகெங்கும் பரம்பொருள் மட்டுமே உள்ளது. உலகம் என்று தோன்றுவது கூட உன்னில் ஒளிர்கின்ற சாட்சி மட்டும்தான். அதாவது நீ இருப்பதினால்தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அது உன்னால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க ரிபு முனிவர் வந்து நிதாகனுக்கு சொல்றார். அதனால நீ வந்து பிரம்மத்துக்கு வேறா இல்லப்பா, நானே பிரம்மம் அப்படிங்கிறத நீ இதை உறுதியா உணர்ந்து கொள்ளப்பா அப்படின்னு சொல்லி நிதாகனுக்கு ரிபு முனிவர் சொல்றார். அப்ப இதை நம்ம அப்படியே நமக்கு அப்ளை பண்ணிக்கணும். இப்ப நம்ம ரிபு முனிவர் வந்து நிதாகனுக்கு சொல்றார் அப்படின்னு நம்ம இந்த பாடலை படிக்கும் போது ஏதோ அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்காம, நமக்கு தான் சொல்றார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். நமக்கு தான் சொல்றார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப நமக்கு என்ன சொல்ல வர்றார் அவரு? நானே பிரம்மம் என்பதை நீ உறுதியாக உணர வேண்டும். அப்ப நானே பிரம்மம் என்பதை நீ உறுதியாக உணர்ந்து விட்டால் உலகமெங்கும் பரம்பொருள் மட்டுமே உள்ளது அப்படின்னு சொன்னா அங்க என்ன அர்த்தம்? உலகமெங்கும் நானே இருக்கின்றேன் அப்படிங்கிறது அர்த்தம். என்னை தவிர இங்க எதுவுமே கிடையாது, நானே எல்லாமாக இருக்கிறேன். அப்போ அதனாலதான் இங்க இருப்பதெல்லாம் என்னுடைய பிரதிபிம்பங்களே. அப்போ நான் இந்த மாதிரி பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற என்னுடைய உருவ தோற்றங்களை போய் நான் ஏன் விருப்பு விருப்பு காட்டி நீக்கணும்? நீக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இதுக்கு எப்படி ஒரு உதாரணம் கொடுக்கலாம்? அந்த கண்ணாடி மாளிகை உதாரணம் தான். இப்போ நாம வந்து ஒரு எக்ஸிபிஷன் போறோம். அந்த எக்ஸிபிஷனுக்குள்ள போய் சுத்தி வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டால் போட்டிருக்கான். அந்த ஸ்டால்ல சொல்றான், சார் இது கண்ணாடி மாளிகை, உள்ள வாங்க உள்ள வாங்க, வந்து நீங்க கண்ணாடி மாளிகைக்குள்ள உங்களை வந்து பாருங்களேன், நீங்க விதவிதமா தெரிவிங்க அப்படிங்கிறான். எவ்வளவுப்பா சார்ஜ்னு கேட்கறோம், 10 ரூபா அப்படிங்கிறான். சரின்னு ஒரு 10 ரூபா கொடுத்து அந்த கண்ணாடி மாளிகை இருக்கிற அந்த ஸ்டால்குள்ள போறோம். அந்த ஸ்டால்குள்ள போய் நான் நிக்கிறேன், அவன் வச்சிருக்கிறான் விதவிதமான கண்ணாடி. அங்க போய் நான் ஒரு ஆள் தான் நிக்கிறேன். நின்னா ஒரு கண்ணாடியில நான் குண்டா தெரியறேன், ஒரு கண்ணாடியில நான் ஒல்லியா தெரியறேன், ஒரு கண்ணாடியில நான் இழிச்சுக்கிட்டு போறேன், ஒரு கண்ணாடியில நான் குள்ளமா தெரியறேன், ஒரு கண்ணாடியில நான் உயரமா தெரியறேன். அப்படி விதவிதமான கண்ணாடிகளை உள்ள வச்சுக்கிட்டு 10 ரூபா சார்ஜ் பண்ணி என்ன விதவிதமா காட்டுறான். அப்ப நான் போய் பார்த்து சிரிக்கிறேன், ஐ பாரு நான் இங்க கூலையா இருக்கிறேன் பாருங்க, அப்படி எப்படி இருந்தா நான் பாருங்க ஒரு குள்ள கத்திரிக்காய் மாதிரி ஆயிட்டேன்னு அப்படி தமாசா கை தட்டி சிரிக்கிறேன். இன்னொரு கண்ணாடியில் போய் நின்று பார்த்தா நான் உயரமா அப்படி பயங்கரமான டாலா இருக்கிறேன், அவ்வளோ பெரிய ஹைட்டே நான் கிடையாது, பார்த்தா தென்னை மரம் உயரம் மாதிரி இருக்கிற மாதிரி என்னுடைய உருவம் காட்டுது. அப்புறம் இன்னொரு கண்ணாடியில் பார்த்தா நான் அப்படியே ஒரு 150 கிலோ 200 கிலோ இருக்கிற மாதிரி சரியான குண்டு. இன்னொரு கண்ணாடியில் பார்த்தா பரிதாபமா ஒல்லி குச்சி மாதிரி இருக்கிறேன். அப்படியே எனக்கு ஒவ்வொரு கண்ணாடியும் பார்த்து பார்த்து எனக்கு சிரிப்பு வருது, இவ்வளவு தமாசா இருக்கிறேன் என்ன அப்படின்ட்டு. அவ்வளவும் என்னங்க, விதவிதமான கண்ணாடி என் ஒருவனையே விதவிதமாக விளக்குகிறது, விதவிதமாக காட்டி கொடுக்கிறது. ஆனா உண்மையில் நான் இப்படி பலவிதமா இருக்கிறேனா, குண்டா இருக்கிறனா, ஒல்லியா இருக்கிறனா, உயரமா இருக்கிறனா, குள்ளையா இருக்கிறனா, எதுவுமே கிடையாது, நான் நானா இருக்கிறேன். ஆனா இவ்வளவு மாறுபாடுகளும் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்தா, அங்கு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணாடிகள் தானே. அது மாதிரி இங்க இந்த ரிப முனிவர் இங்க என்ன சொல்றாரு நிதாகனுக்கு, நீ நானே பிரம்மம் என்பதை உறுதியாக உணர வேண்டும். உலகமெங்கும் பரம்பொருள் மட்டுமே உள்ளது. உலகம் என்று தோன்றுவது கூட உன்னில் ஒளிரும் சாட்சி, உனக்குள் இருக்கின்ற அந்த சாட்சியினால இந்த உலகம் உனக்கு தெரியுதுப்பான்னு சொல்றாரு. அப்ப எனக்குள் இருக்கின்ற சாட்சியா நான் உருவாக்குன என்னுடைய மனசேதான் என்னால எத்தனை படைக்க முடியுதோ அத்தனையை படைச்சுக்கிட்டு விதவிதமா அனுபவத்துக்கு உட்படுது. அப்ப கண்ணாடியில எப்படி என்னுடைய உருவம் விதவிதமாக தெரியுதோ அது மாதிரி என்னால் படைக்கப்பட்ட இந்த உலகத்துல பல கேரக்டர்ஸ் இருக்கு. கண்ணாடி ஷோரூம்குள்ள போயிட்டு கண்ணாடி பார்த்துட்டு நான் வெளியே வந்த உடனே என்னுடைய உருவம் விதவிதமா தெரிஞ்சாலும் அதெல்லாம் நான் கிடையாது, அது பூரா ஒரு தோற்ற மாயை, சும்மா ஒரு கண்ணாடியின் மூலமாக நிகழ்ந்த ஒரு மாய பிம்பம் அது. ஆனா இருப்பது நான் ஒருவன் மட்டுமே. ஆனால் அங்க 10-15 கண்ணாடிகள் வச்சிருந்தாங்க, 10-15 கண்ணாடியிலும் 10-15 விதமா நான் தெரிஞ்சேன். அது மாதிரி இங்க வெளியே வந்து எப்படி மகான்கள் சொல்ல வராங்கன்னா, இந்த உலகம் தோன்றுவது உன்னுடைய இருப்பினால், ஆனால் நீயோ அதில் சம்பந்தப்படாதவன், நீ சாட்சி மாத்திரம்தான், உன்னுடைய அறிவினால இந்த உலகம் ஒழிந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நான் மட்டும்தான் இந்த பக்கம் இருக்கிறது உண்மை, கண்ணாடியில் இருக்கிற உருவங்கள் விதவிதமா தெரிஞ்சாலும் அதெல்லாம் உண்மை கிடையாது, ஆனால் என்னுடைய இருப்பினாலே தான் அது இருக்குது. நான் அந்த இடத்துல போய் நிக்கிறதுனாலதான் கண்ணாடியில விதவிதமான உருவங்கள் காட்சி ஆகுது. நான் அந்த இடத்துல போய் நிக்கலன்னா நிச்சயமா கண்ணாடி எம்டியா இருக்க போகுது, அங்க ஒண்ணுமே இருக்க போறது இல்லை. அப்ப அது மாதிரி இங்க என்ன பண்றாங்க மகான்கள் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, என்னுடைய இருப்பினாலே தோன்றிய இந்த உலகம் விதவிதமாக இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர், ஒருத்தர் வந்து முறைச்சிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிறாங்க, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறாங்க, இப்படி பலவிதமான மனிதர்களை நாம் இந்த பூமியில நம்மளோட சொந்தக்காரங்கள உறவினர்களை நண்பர்களை பார்க்கறோம். ஆனா இவர்களெல்லாம் இப்படி விதவிதமான வாழ்க்கை வாழ்வதற்கு யார் காரணம், நானே தான் காரணம், நான் இருப்பதனால்தான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு சுவாரஸ்யம், என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சுவாரஸ்யம் நிகழ்வதை வித்தியாசப்படுத்தி பார்ப்பது எது, என்னிடத்தில் இருக்கின்ற மனசே தான், என்னிடத்தில் இருக்கிற மனசே தான் அந்த இந்த உடல் என்ற ஒரு உபாதியை கொண்டு, இதை ஒரு ஊடகமாக கொண்டு இந்த உலகத்தை உண்டாக்கி அதிலே பலரும் பலவிதமாக இருப்பது போல பார்க்கிறது. அவ்வாறு பார்க்கின்ற பார்வையின் விஷயங்களாக தெரிகின்ற இந்த உலகம் என்பது உண்மையில் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய இருப்பினாலே இந்த உலகம் இவ்வாறு விதவிதமாக தெரிகிறது. அப்படி விதவிதமாக தெரிவதனால என்னுடைய நண்பன் என்கிட்ட, ஒரு நண்பன் என்னை பார்த்து சிரிக்கிறான், ஒரு பகைவன் என்னை பார்த்து முறைக்கிறான். அப்ப பகைவன் என்னை பார்த்து முறைப்பதும் நண்பன் என்னை பார்த்து சிரிப்பதும் என்னுடைய பார்வையில இவன் நண்பன் இவன் பகைவன் என்று காணப்பட்டாலும், உண்மையில் ரிபு முனிவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ரெண்டுமே ரெண்டு கண்ணாடி தான், நீ தான் அதுல பிரதிபிம்பிக்கிற. ஒரு கண்ணாடியில நீ சிரிக்கிறதுனால அங்க அந்த கண்ணாடி உன்னை சிரிச்சு சந்தோஷமா நண்பனா உங்ககிட்ட பழகுது, இன்னொரு கண்ணாடியில நீ முறைக்கிறதுனால அது உங்ககிட்ட எதிரியா பாக்குது. அப்ப இங்க உன்னுடைய இருப்புனால இந்த உலகம் இப்படி இருவேறு தன்மையில, இரண்டு நண்பன், ஒருத்தன் நண்பனாகவும் ஒருத்தன் எதிரியாகவும் உனக்கு காணப்படுவதற்கு காரணம் நீ மட்டும்தான் அப்படிங்கறத இங்க தெளிவுபடுத்த விரும்புறார் ரிபு முனிவர். அப்ப நம்ம இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உலகம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா துக்கத்தை கொடுக்குதா அப்படின்னு நான் சுயவிசாரம் பண்ணி பார்த்தேன். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா நான் சந்தோஷமாக இந்த உலகத்தை பார்க்குறேன், அதனால இந்த உலகம் எனக்கு சந்தோஷமா தெரியுது. இந்த உலகம் எனக்கு துக்கத்தை கொடுக்குதுன்னா நான் துக்கமா இந்த உலகத்தை பார்க்குறேன், அதனால இந்த உலகம் எனக்கு துக்கத்தை கொடுக்குது. அப்போ எல்லாமே என்னுடைய இருப்புனால இருக்குது அப்படிங்கிறது இங்க ரிபு முனிவர் உறுதிப்படுத்துறார். அப்ப நானே பிரம்மம், இதை உறுதியாய் உணர வேண்டும். உலகெங்கும் பரம்பொருள் மட்டுமே உள்ளது. உலகம் என்று தோன்றுவது கூட உன்னில் ஒளிருகின்ற சாட்சியினால்தான் அப்படின்ட்டு இந்த பாடல்ல விளக்கம் கொடுத்துட்டார் 4வது செய்யுள்ள. 5வது, பிரம்மை வேதம் ஜகத் சர்வம் பிரம்மை வேதம் ச தேகககா பிரம்மைவ மனஷாபி பிரம்மை வேதம் நிரந்தரம். இந்த செய்யுள் என்ன அருமையா சொல்லி கொடுக்குது அப்படின்னா, இந்த உலகம் பிரம்மமே, உடலும் பிரம்மமே, மனமும் பிரம்மம்தான், எல்லா பிரகடனங்களும் பரம்பொருள் மட்டுமே அப்படின்னு இந்த ஐந்தாவது செய்யுள் இங்கு எல்லாம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு அருமையா புரிய வைக்குது. அப்ப சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை நம்ம கடந்த செயலில் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், என்னுடைய இருப்புனால எல்லா கண்ணாடியிலும் நானே தெரிகிறேன், ஆனா கண்ணாடியில மாறி மாறி தெரிவதற்கு கண்ணாடி தான் காரணமே தவிர நான் காரணம் இல்லை. அது மாதிரி இந்த உலகம் என்பது எல்லாம் பிரம்மமயம், எல்லாவற்றிலும் பிரம்மம்தான் இருக்கிறது, ஆனால் ஏன் மாறி மாறி தெரியுது, கண்ணாடி போல அவரவர்கள் மனம் அந்த அது மாதிரி வாழ்க்கையை வாழுது. அப்ப ஒருத்த வந்து சந்தோஷமா வாழ்றான், ஒருத்த வந்து துக்கமா வாழ்றான், ஒருத்த வந்து ரொம்ப கொடூரமா வாழ்றான், ஒருத்த அன்பா இருக்கிறான். இப்படி வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ல இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்போது இந்த வேறுபாடுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஊடகமாகிய மனம்தான் காரணமே தவிர பிரதிபிம்பிக்கின்ற பிரம்மம் காரணம் இல்லை, கண்ணாடி தான் காரணமே தவிர அதில் பிரதிபிம்பிக்கின்ற நான் காரணம் இல்லை. இதான் உதாரணம், கண்ணாடிக்கும் எனக்கும் உள்ள உதாரணம். அப்ப இந்த ஆங்கிள் நீங்க இந்த உலகத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் இங்க என்னுடைய இருப்புனாலே இந்த உலகம் இருக்கிறது அப்படின்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தை கையாள முடியும். ஆனா உண்மையில இங்க ஒவ்வொரு தனி மனிதனும் பிரம்மம் தான். இப்ப உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இப்ப நான் பிரம்மம் நான் பிரம்மம் நீங்க சொல்றீங்க, அப்புறம் இந்த உடலும் பிரம்மம், இந்த மனமும் பிரம்மம், எல்லா பிரகடனங்களும் படைக்கப்பட்டவைகள் எல்லாமே பிரம்மம் அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன எனக்கு இந்த இடத்துல வந்து எல்லாம் பிரம்மமயம் அப்படின்னா, இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு இதெல்லாம் மறைஞ்சு போயிடுமா, அப்ப என்னுடைய இருப்புனால்தான் இதெல்லாம் இருக்கா அப்படின்னா நிச்சயமா எல்லாம் மறைஞ்சு போயிடும். நீங்க மறைஞ்சிட்டீங்கன்னா உலகம் மறைஞ்சிடும், நீங்க இருந்தீங்கன்னா உலகம் இருக்கும். எப்படி இதை உறுதியா நம்பலாம், அதான் நம்ம ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துக்கு நீங்க போயிட்டா நீங்க இந்த உலகத்துல எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க இந்தியனா இஸ்லாமியனா, நீங்க ஏதாவது மதம் சார்ந்து உங்களை தெரிஞ்சுக்க முடியுமா, ஆணா பெண்ணா, ஏழையா பணக்காரனா, எதுவுமே தெரியாது. அப்ப எதுவுமே தெரியாம நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ள போனா உங்களுக்கு இந்த உலகம் காணாம போயிடுது. ஆனா நீங்களே விருப்பப்பட்டா கனவு உலகத்துல வேறு ஒரு உலகத்தை படைச்சு அனுபவிக்கிறீங்க, நனவு உலகத்துல இந்த உலகத்தை படைச்சு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இங்க நனவு உலகத்துல இந்த உலகத்தை அனுபவிக்கிற நீங்களும் கனவு உலகத்துல வேறொரு உலகத்தை படைச்சு அனுபவிக்கிற நீங்களும் இந்த ரெண்டு உலகத்தையும் விட்டுட்டு ஆழ்ந்து உறங்குகின்ற நீங்களும் உண்மையில் நீங்க யாருங்க அப்படின்னு கேட்டா, நீங்க அந்த தூய அறிவு பரமாத்மா பரபிரம்மம். ஆனால் அந்த பரபிரம்மமாகிய உங்களுடைய இருப்புனால உங்களால் உண்டாக்கப்பட்ட ஊடகம் என்ற ஒரு உபாதி என்ற இந்த உடலும் மனசும் தான் இப்படிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தி காட்டுது. அப்ப இங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எனக்கு வெளிப்படக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தனிப்பட்ட ராமசாமியோ குப்புசாமியோ முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அல்லது தனிப்பட்ட கமலாவோ விமலாவோ முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன புரியணும், என்னுடைய இருப்புனால் இது எல்லாம் இருக்கு, எனக்கு இந்த உடலும் மனசும் தேவையில்லை, நான் இதை நீக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஞானத்தினால நீக்கிட்டீங்க அப்படின்னா உலகம் மறைஞ்சிடுங்க, நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. அப்ப எப்படிங்க இது சாத்தியம், அதான் புரிய வைக்கிறேன். கண்ணாடி உருவாக்குறீங்க நீங்க, கண்ணாடி முன்னாடி போய் கமலா நிக்கிறா, அல்லது கண்ணாடி முன்னாடி போய் ராமசாமி நிக்கிறார். அப்ப கண்ணாடியில் தெரிகின்ற உருவம் நானே தான், ஆனால் அது எப்படி நானே அப்படி தெரிஞ்சிட்டேன், என்னால் உருவாக்கப்பட்ட கண்ணாடி. இப்ப நான் வந்து என்னையே நான் கண்ணாடியில பார்த்தேன், சரி பார்த்த வரைக்கும் போதுங்க, எனக்கு இனிமேல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த கண்ணாடி அழிச்சிடலாம் இல்லையா, கண்ணாடியை தூக்கி வீசிடலாம் இல்லையா. அப்படி வீசிட்டா கண்ணாடியும் காணாம போயிடும், என்ன மாதிரியே தெரிஞ்ச இன்னொரு பிரதிபிம்பமும் காணாம போயிடும். அப்ப அங்க யார் இருப்பா, நான் மட்டும்தான் இருப்பேன். அது மாதிரி இங்க பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, பிரம்மத்தால் உண்டாக்கப்பட்ட ஊடகமாகிய ராமசாமியும் ராமசாமியுடைய மனசும், அல்லது பிரம்மத்தால் உண்டாக்கப்பட்ட கமலாவும் கமலாவுடைய மனசும், இப்படி பல விஷயங்கள் இருப்பது போல காட்டுது. ஆனா உண்மையில அங்க கமலாவும் இல்லை ராமசாமியும் இல்லை, அது பிரம்மத்தால் தற்காலிகமாக உண்டாக்கப்பட்டு பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. தேவையில்லை என்றால் அதை பிரம்மம் அழித்துவிடும். அப்போ ஒரு ஸ்டேஜ்ல ராமசாமி இல்லாம போயிடுவாரு, ஒரு ஸ்டேஜ்ல கமலா இல்லாம போயிடுவா, அப்ப உலகம் இருக்காது. அப்ப எப்படி இல்லாம போறாங்க, மரணத்துல உடம்பையும் இந்த மனசையும் விட்டுடுறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு இந்த உலகம் இருக்காது, ராமசாமிக்கு கமலாவுக்கு இந்த உலகம் இருக்காது. அப்போ யாருக்கு உண்மையிலேயே உலகம் இருக்கு, இறந்து போன கமலாவுக்கோ இறந்து போன ராமசாமிக்கோ உலகம் இல்லை, ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க. நாம இருக்கிறதுனால தான் அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது, நாம இல்லைன்னா அதெல்லாம் இருக்காதுங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல, என்னங்க சொல்றீங்க, நான் செத்து போயிட்டா என்னுடைய சொந்தக்காரங்களாம் இல்லாம போயிடுவாங்களா, நம்புற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே நீங்க இல்லாம போயிட்டா அவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியறதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு தனி மனமும் இப்படி கற்பனை பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தனி மனமும் தான் இருக்கிறேனுங்கிற அபிமானத்தினால இந்த உலகத்தை உண்டு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நீங்க தூங்கும் போது இந்த உலகத்தை விட்டுடும் போது உங்க மனைவி குழந்தைகள் காணும், உங்க பேங்க் பேலன்ஸ் காணும், உங்களுடைய ஜாதி மதங்கள் காணும். அப்ப எங்க போச்சு அதெல்லாம்? டீப் ஸ்லீப் போகும்போது எப்படி அதெல்லாம் காணாம போகுதோ அது மாதிரி மரணத்திலையும் காணாம போகும்போது அங்க உங்களால் உண்டாக்கப்பட்ட உலகமே இல்லை என்னும் போது அந்த உலகத்துல யார் இருந்தா என்ன, இல்லாட்டி என்னங்க? அப்ப இதுதான் இங்க மாய விளையாட்டு. இந்த மாய விளையாட்டை நீங்க இன்டெப்தா போய் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த பாடத்திட்டத்துடைய சுவாரஸ்யமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால இந்த ஐந்தாவது செய்யுள் வந்து இப்படி சொல்லிடுது, இந்த உலகம் பிரம்மம், உடலும் பிரம்மம், மனமும் பிரம்மம், இங்க எல்லா படைப்பும் பரம்பொருள் தான், பிரம்மம் மட்டும்தான். ஆனால் எந்த அடிப்படையில? பிரம்மம் மட்டுமே இருப்பதினால், இல்லைன்னா இங்க எதுவுமே இருக்காது. அப்போ நீங்க மட்டுமே இருப்பதினால் உலகம் இருக்கிறது, நீங்க இல்லாவிட்டால் இங்க எதுவுமே இருக்காது. இப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உடலும் நானேதான், மனமும் நானேதான், உலகமும் நானேதான், நான் இருப்பதினால் எல்லாம் இருக்கு, நான் இல்லாவிட்டால் எதுவும் இல்லை. அப்ப நான் உறங்கும் போது இந்த உலகத்தை விட்டுறேனே, அப்ப எதுவும் இல்லை இல்லையா, அப்ப நான் யார் அப்படின்னு ஒரு விசாரணை உங்களுக்குள்ள தோன்ற வேண்டும் என்று இங்க ரிபு முனிவர் எதிர்பார்க்கிறார். அடுத்து ஆறாவது செயல் பார்க்கிறேன். யதாலோகம் மனேரந்தர் கதமேகம் பிரகாசதே ததை வாத்மா சரீரஸ்தா பிரகாசத்தேன சம்சயா. இந்த பாடல் என்ன சொல்லுது, இந்த செயல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மணி இருக்கு. ஒரு மணி வந்து கண்ணாடி மணி, ஒரு கண்ணாடியினால் செய்யப்பட்ட ஒரு கல், கண்ணாடி கல். அதுக்குள்ள வந்து ஒரு ஒளிரும் தன்மை இருக்கு. அந்த கண்ணாடி கல் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மின்னுது, பிரகாசமா மின்னுது. அதுக்குள்ள ஒரு ஒளிரும் தன்மை இருப்பது போல உடலின் உள்ளே அந்த ஆத்ம சாட்சி எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இந்த செயலில் சொல்றார். இந்த இடத்துல ரிபு முனிவர் வந்து நிதாங்கனுக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னா, ஒரு கண்ணாடி கல் வந்து எப்படிப்பா கையில் எடுத்து பார்த்தா உனக்கு ஒளிரும் தன்மையில் இருக்கு, அந்த வெளிச்சம் அந்த ஒளி எங்கிருந்து அதுக்கு கிடைச்சது அந்த கண்ணாடி கல்லுக்கு? நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, சயின்ஸ் படி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, அந்த கண்ணாடி கல்லுக்கு தானே ஒளி உமிழக்கூடிய ஒளி இல்லை, அது தானாவே ஒளியை உமிழாது. ஆனா அந்த ஒளி அதுக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னா, வெளியிருந்து சூரியனுடைய ஒளியை எடுத்துக்கிட்டு அது அப்படியே மின்னுது, மின்ற மாதிரி நமக்கு தெரியுது. அப்போ நம்ம கண்ணாடி கல்ல பார்த்த உடனே என்ன ஜொலிக்கிற மாதிரி இருக்கு, அப்படிலேருந்து ஒரு லைட் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு எடுத்து நம்ம அதை கையில பார்த்தோம்னாலும் உண்மையிலே ஜொலிக்குது. ஆனா அதே கண்ணாடி கல்ல நீங்க இருட்டில் பார்த்தா ஜொலிக்குமா? ஒண்ணுமே தெரியாது. அப்போ பகல்ல அது ஏன் ஜொலிக்குது மின்னுது அப்படின்னா, வெளிச்சத்தை பிரகாசிக்குது அப்படின்னா, சூரியனுடைய ஒளிக்கற்றையை வாங்கி கொண்டு பிரதிபிம்பிக்கிறதுனால, சூரியனுடைய ரெஃப்ளெக்ஷனான பீமை வாங்கிட்டு வெளிச்சத்தை வாங்கிக்கிட்டு தன்னுடையது போல அது பிரகாசித்து ஒளிரும் போது உங்களுக்கு பார்த்தா அருமையா ஒரு கண்ணாடி கல்ல இருந்து வெளிச்சம் வருவது போல ஒரு ஒளிரும் தன்மையை உங்களால உணர முடியுது இல்லையா? அது மாதிரி இங்க பிரம்மங்கிற தன்னுடைய அந்த சைத்தன்யத்துக்கிட்ட இருந்து இந்த உடலும் மனசும் அந்த ஒளியை வாங்கிக்கிட்டு பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த உடலுக்கோ மனதுக்கோ சுய ஒளி கிடையாது. அந்த கண்ணாடி கல்லுக்கு எப்படி சுய ஒளி இல்லையோ, அது போல இந்த பௌதீக உடலுக்கோ இந்த சூக்ஷ்ம மனதுக்கோ சுய ஒளி கிடையாது. ஆனா எங்க இருந்துங்க இந்த சுய ஒளி, இந்த மனது வந்து இப்படி எல்லாம் சிந்தனை பண்ணுது, இந்த உடம்பு வந்து இப்படி எல்லாம் காரியம் மாட்டுறது, அது எப்படி அதுக்கு அந்த சக்தி கிடைச்சது? அந்த சைத்தன்யத்திடமிருந்து, அந்த அறிவிடமிருந்து அந்த பிரகாசத்தை வாங்கி கொண்டு இது தன்னை பிரதிபிம்பித்து காட்டுது. கண்ணாடிக்கல் எப்படி சூரிய ஒளியை பிரதிபிம்பித்து காட்டுகிறதோ அது போல இந்த உடலும் மனமும் அந்த ஆத்ம சாட்சியாக அந்த சைத்தன்யத்தினுடைய ஒளியை உள்வாங்கி கொண்டு பிரகாசிக்கிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ரிபு முனிவர் வந்து நிதாகனுக்கு இங்க எடுத்து புரிய வைக்கிறார். அதுதான் இந்த செயலினுடைய பொருள். அடுத்தது ஏழாவது செயல் வந்திருக்கிறோம். ஏழாவதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, மன ஏவகி சம்சாரோ மன ஏவகி பந்தனம், மன ஏவகி சம்சாரோ மன ஏவகி மோட்சணம். அருமையான செயல் இது. என்ன சொல்றாருன்னா, மனம் மட்டும்தான் சம்சாரத்துக்கு, இந்த உலகம் உருவாகுவதற்கு காரணம், பந்தம் உருவாவதற்கு காரணம், பிறப்பு இறப்பு உருவாவதற்கு காரணம். ஆக மனம்தான் பந்தம், மனம்தான் உலகம். அப்ப இந்த மனம் இல்லாமல் விட்டால் என்ன நடக்கும்? அந்த மனம்தான் விடுதலை. அந்த மனம் எழுந்தால் பந்தம், மனம் அழிந்தால் விடுதலை. மனம் ஏவகி சம்சாரோ மனம் ஏவகி மோட்சணம். அப்ப மனமே பந்தத்திற்கு காரணம், மனமே மோட்சத்திற்கு காரணம். அப்ப மனம் என்பது என்னங்க? அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், மனம்ங்கிறது ஒரு தனித்துவ விஷயமே கிடையாது, மனதுக்கு என்று ஒரு தனி இருப்பு கிடையாது. ஆனால் அந்த மனம் தன்னை இருப்பது போல எப்படி காட்டிக்குது? அந்த ஆத்மாவின் அதிஷ்டானத்தில் இருக்கிறதுனால அதனுடைய ஒளியை ஊடுருவி வாங்கி கொண்டு தன்னுடையது போல காட்டிக்கொள்வதனால அந்த பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமாக மனசு தான் இருக்கு. ஆனா இப்ப நீங்க இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வந்து இன்டெப்தா இதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இப்ப உங்க மனசு மோட்சத்தை விரும்புதா பந்தத்தை விரும்புதா அப்படின்னு நீங்களே சுய விசாரம் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒவ்வொரு தனி மனிதனும் சுய விசாரம் பண்ணி தான் பார்க்க முடியும். அப்படி சுய விசாரம் பண்ணி பார்த்தா இப்ப இந்த மனசானது பந்தத்தை விரும்புது, உலகத்தை விரும்புது, சுகத்தை விரும்புது அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே அந்த பந்தத்துல பந்தப்படக்கூடிய பொருள்ல, அந்த சுகத்தை விரும்பக்கூடிய பொருள்ல அது எதிர்பார்க்கறதெல்லாம் சரியா நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஏன்னா சுக துக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். இப்ப நம்ம எது வந்து சந்தோஷம் கொடுக்குதுன்னு நினைக்கிறோமோ அது கொஞ்ச நேரத்துல நமக்கு துக்கத்தை கொடுக்கும். அப்ப இங்க பந்தம் அப்படின்னு ஒரு பிடிமானம் மனசுக்கு வந்துட்டா அதனால அது சுக துக்கத்தை கண்டிப்பா அனுபவிக்கும், அனுபவிக்காம இருக்கவே முடியாது. நீங்க எது வேணா வச்சுக்கோங்க, உறவா இருக்கட்டும், உலோகமா இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான விசை சுகங்கள் என்ன வேணா எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு புரியற மாதிரி சில விஷயங்களை சொல்லலாம். இப்ப நம்ம மாடர்ன்லாம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு உதாரணம் எல்லாம். இப்ப உங்களுடைய மனசு வந்து ஒரு மொபைல் போனை விரும்புது, ஒரு ஆப்பிள் போன் வாங்குறீங்க 1.5 லட்சம் ரூபா போட்டு, ஒரு 1.5 லட்சம் போட்டு ஒரு ஆப்பிள் போனை வாங்கி நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நல்லா அருமையா வேலை செய்யுது, நண்பர்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷமா, பாருங்க 1.5 லட்சம் ரூபா போட்டு ஒரு போன் வாங்கியிருக்கேன், எல்லா ஆப்ஷன் இருக்கு, ஏஐ டெக்னாலஜி எல்லாம் அதில் கொடுத்துருக்குறான், நிறைய அட்வான்ஸ்டு மொபைல் ஃபோன் அது அப்படி இப்படின்னு பெருமையா பேசிக்கிட்டு அப்படியே ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு கல்லு தடுக்கி விட்டு கீழே விழுந்து அந்த மொபைல் ஃபோன் கீழே விழுந்தா மறு வினாடி ஒரு கார்கான வந்து அடிச்சுட்டு போயிட்டான், நெசிக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இவ்வளோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுத்துட்டு இருந்த ஒரு மொபைல் ஃபோனு கண்ணெதிரிலேயே அடிபட்டு தூள் தூளா உடையும் போது அப்படியே ஒரு துக்கத்தை கொடுக்குது பாருங்க உங்களுக்கு. ஒரு உதாரணத்துக்கு மொபைல் போனை வச்சுக்கலாம், வேற உறவுகள் வச்சா கூட கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த கண்ணெதிர்க்கே நமக்கு சந்தோஷத்தை கொடுத்த அதே மொபைல் ஃபோன் தான் நம்முடைய அனுபவத்துல துக்கத்தையும் கொடுத்துருது. போச்சு 1.5 லட்சம் ரூபாய் அவுட்டு, பணமும் போச்சு, எனக்கு அந்த மொபைல் ஃபோனும் பயன்படாது, அப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஒரு வருத்தம் நமக்கு வந்துருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தோஷத்தை கொடுத்த அதே பொருள் நமக்கு துக்கத்தையும் கொடுக்குது இல்லையா? அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? மனசு வந்து ஒரு விஷயத்துல விருப்பு காட்டுச்சுன்னா அதே விஷயத்துல இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு வெறுப்பு காட்டும். அது உறவுகளும் அப்படிதான். உறவுகளும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு, சகோதர சகோதரி உறவு, நம்முடைய நண்பர்கள் உறவு எல்லாமே நீங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் அது சந்தோஷமா போகும், ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து விரோதமா போகும். ஏன்னா அந்த விருப்பு வெறுப்புங்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் மனதனுடைய இயல்பு. ஏதேனும் ஒரு வகையில ஒரு விஷயத்தை சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இன்னொரு விஷயம் அது மன சங்கடத்தை உண்டு பண்ணும். அப்ப இப்படிதான் மனமானது மோட்சத்துக்கு காரணமாகவும் போகலாம், பந்தத்துக்கு காரணமாகவும் போகலாம். அப்ப நாம இங்க எந்த இடத்துல விழிச்சுக்கணும்? எந்த ஜீவராசிகளும் இதுல விழிச்சுக்க முடியாது. மனிதன் மட்டும்தான் பகுத்தறிவு பரிமாணத்துல வந்ததுனால விழிச்சுக்கிட்டு விவேகத்தினால விசாரித்து பார்த்தா இங்க மனம் அப்படிங்கிறது அந்த ஆத்மாவின் ஒரு ஊடகம், அந்த அறிவின், அந்த பிரஜையின், அந்த பிரம்மத்தின் ஒரு ஊடகம். அப்ப ஊடகம் அப்படின்னா ஒரு கண்ணாடி. அப்ப அந்த கண்ணாடியில அது பிரம்மம் தான் பிரதிபிம்பித்து காணப்படுது. அப்ப அதனுடைய உருவத்தை வாங்கிட்டு தன்னுடைய உருவம் போல கண்ணாடி காட்டுற மாதிரி இங்க மனமானது அந்த தூய ஆத்மாவின் அந்த அறிவின் அதிஷ்டானத்துல அதனுடைய சக்தியை வாங்கி கொண்டு தன்னுடையது போல வெளிப்படுத்தி கொண்டு அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த கண்ணாடி கல்லுக்கு வந்து எங்கிருந்து ஒளி கிடைச்சது? சூரியனுடைய ஒளிதான். சூரியனுடைய ஒளியை வாங்கி கண்டு அந்த கண்ணாடி கல் அப்படியே பிரதிபிம்பித்து அந்த ஒளியை வெளிப்படுத்தும் போது அந்த கண்ணாடிக்கல்லே அந்த ஒளியை வெளிப்படுத்துற மாதிரி நமக்கு ஒரு தோற்ற மாயையை உண்டு பண்ணுது இல்லையா? அது மாதிரி இங்க நம்முடைய மனசு என்ன பண்ணுதுன்னா நானே பெரிய அறிவாளிங்கிற மாதிரி ஒரு தோற்ற மாயையை உண்டு பண்ணுது. ஆனா இங்க இந்த உலக விஷயங்கள் அத்தனையும் புரிந்து கொள்வதும், இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அறிந்து கொள்வதும் எல்லாமே அந்த ஆத்மாவின் அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தான் நடக்குமே தவிர அது இல்லைன்னா இந்த உடம்பு மனசும் ஜடம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம பல பாடங்கள் அதை புரிய வச்சிருப்போம். இந்த உடம்பும் மனசும் அந்த உயிர் உணர்வு இல்லைன்னா ஜடப்பொருள். அப்ப கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, நாக்கு இருந்தும் சுவைக்காது. ஆனா கண் இருந்து பார்க்கணும், காது இருந்தும் கேட்கணும்னா அந்த உடலுக்குள்ளே உணர்வு இருக்கணும், உயிர் இருக்கணும். அப்ப உயிர்னு உணர்வுன்னு ஒன்று இருந்தால்தான் இது இயங்கும், இல்லைன்னா இயங்காது. அப்ப இதனிடத்துல இருந்து வெளிப்படுகின்ற பிரகாசம் உண்மையில் யாருடைய பிரகாசம்? அந்த ஆத்மாவின் பிரகாசம், அந்த அறிவின் பிரகாசம், அந்த பிரம்மத்தின் பிரகாசம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த மனம்தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணுதுன்னு புரியும். அப்ப இந்த மனம்தான் உங்களுக்கு பந்தத்தை உண்டு பண்ணுதுன்னு புரியும். அப்ப இந்த மனம்தான் மோட்சத்துக்கு காரணம் என்பதும் புரியும். அப்ப நீங்க இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்க இந்த மனதை வைத்துக் கொண்டு மோட்சத்தை அடைய முடியும். மோட்சம்னா என்ன? விடுதலை. மோட்சம்னா நான் ஏற்கனவே நம்ம பாடத்திட்டத்துல கிளியர் பிக்சர் கொடுத்துருக்கிறேன். மோட்சம்னா ஏதோ இறந்த பிறகு நம்ம எங்கேயோ போறது இல்லை, வைகுண்டமோ கைலாசமோ அப்படி கிடையாது. மோட்சம் என்றால் மனதிற்கான விடுதலை. அப்ப மனம் இந்த விடுதலை அடைந்து விட்டால் அங்க மனம் இல்லை, அங்க தூய அறிவு மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கணுங்கிறத இந்த இடத்துல ஏழாவது செயல்ல அழகா புரிய வைக்கிறார் ரிபு முனிவர் வந்து நிதாகனுக்கு. மன ஏவகி சம்சாரோ மன ஏவகி பந்தனம், மன ஏவகி சம்சாரோ மன ஏவகி மோட்சனம். ஒரே வார்த்தையை ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருப்பாரு ரிபுமணிவருடைய ஸ்டைல். அப்படிதான் எப்பயுமே திருப்பி 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 ரிப்பீட்டடா வரும்னு நான் சொல்லிட்டேன். அவ்வளவு செயல்களும் ரிப்பீட்டடா வரும். அப்ப இங்க மனமே சம்சாரத்துக்கு காரணம், மனமே மோட்சத்துக்கு காரணம், மனமே பந்தத்துக்கு காரணம் அப்படிங்கறத இங்க தெளிவுபடுத்துறார். அடுத்தது எட்டாவது செயல சொல்றாரு. நாகம் தேகோ நமே தேகோ தேகோ போக்தாபி நாகம் அகம் பிரம்மைவ நான்யத் சாத் சச்சிதானந்த ரூபகா. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த செயல்ல நாகம் தேகோ நமே தேகோ, நான் உடல் அல்ல உடலும் என்னுடையது இல்லை, நான் உடல் அல்ல உடலும் என்னுடையது அல்ல. அப்ப உடலிலிருந்து அனுபவிப்பவனும் நான் அல்ல. அப்ப நான் யாருங்க? அகம் பிரம்மைவ நான்யத் சாத் சச்சிதானந்த ரூபகா, நானே பரம்பொருள், நானே சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு இங்க அருமையா இந்த எட்டாவது செயல்ல நிதாகனுக்கு விளக்கம் கொடுக்கிறார் ரிபு முனிவர். என்ன சொல்றாருன்னா, நிதாகா நீ வந்து நான் நான் நீ அபிமானித்துக் கொண்டிருக்கிறாயே, அந்த உடலா நீ கிடையாது, நான் உடல் அல்ல அப்படிங்கிறதுல நீ திடமா நில்லு. அப்ப நான் உடல் அல்லங்கிறதுல நீ திடமா நிக்கிற மாதிரி இந்த உடலும் என்னுடையது அல்ல அப்படிங்கிறதுல நீ திடமா இருக்கணும். ஏன்னா நான் உடல் அல்லன்னு மட்டும் சொன்னா போதுமா? அப்புறம் நான் உடல் அல்ல அப்படின்னு சொன்னா அப்ப இது யாருடைய உடல்? அப்ப அது என்னுடைய உடல்னு திருப்பி ஒரு அபிமானம் வந்துடக்கூடாது. அப்போ நானும் உடல் அல்ல உடலும் என்னுடையது அல்ல. அப்ப உடலிலிருந்து அனுபவங்கள் நிகழுது, அது யாருங்க? அதுவும் நான் அல்ல, உடலிலிருந்து அனுபவிப்பவனும் நான் அல்ல. அப்ப இதெல்லாம் எதுங்க அனுபவிக்குது? உண்மையா இந்த உடம்புக்கு வந்து ஒரு நோய் வருது, அந்த நோய் வந்து நோயின் நோயின்னு அழுவுறது எது? மனசு. உடம்புக்கு ஒரு சுகம் வருது, ஆகா அருமையா இருக்குன்னு சொல்றது எது? மனசு. ஆனா இந்த சுகமோ துக்கமோ மனதுக்கான நிகழ்வு தானே தவிர அந்த பிரகாசத்துக்கு காரணமாக இருக்கின்ற அறிவுக்கு இதில் சம்பந்தமே கிடையாது இல்லையா? அதுதான் உண்மையான பிரம்மம், அதுதான் நானே பரம்பொருள், நானோ சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கறத இங்க புரிய வைக்கிறார். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரே ஒரு வஸ்து இருக்கு, அது பிரம்மம், பரம்பொருள், பரமாத்மா. ஆனா அவரு பிரதிபிம்பிக்கின்ற உபாதி அப்படிங்கிற ஒரு உடல் இருக்கிறதுனால அந்த ஒரு உடல் 1 கோடி 1 பில்லியன் 1 மில்லியன் உடலை உருவாக்குது. அப்ப இத்தனை உடல்களும் இங்க உருவாக்கி இருப்பது போல அனுபவத்துக்கு வருது, படைக்கிறது அனுபவிக்கிறது அழிக்கிறது. அப்ப இத்தனை நிகழ்வுகளும் இந்த ஒரு உடல் இருப்பதனால்தான் நிகழ்கிறது. இந்த ஒரு உடலும் மனமும் இல்லைன்னா இத்தனை நிகழ்வுகளும் இருக்காது. இது ஒரு இன்டெப்தான சப்ஜெக்ட், மீண்டும் மீண்டும் இதே இடத்துல தான் நான் வந்து நிற்பேன். ஏன்னா ரிபுக்கு இது அதை தான் சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் இருக்கிறதுனால உலகம் இருக்கு, நான் இல்லைன்னா உலகம் இல்லை. அப்ப என்னுடைய உறவுகள் எல்லாம் இல்லையானா? இல்லையப்பா, தூங்கும் போது இல்லை இல்ல, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது நீ எந்த இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கிற? வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு இருக்கியா, வெளியே படுத்துக்கிட்டு இருக்கியா, மனைவி பக்கத்துல படுத்துக்கிட்டு இருக்கியா, இல்ல பக்கத்து வீட்டுக்காரர் கூட படுத்துட்டு இருக்கியா? நீ இந்தியனா இஸ்லாமியனா எதுக்குமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நானே இல்லை, நான் இருந்தா தான் எனக்கு உலகம் இருக்கு, அப்புறம் என்னுடைய உறவுகள் இருக்கு, எல்லாமே தெரியும். நான் இல்லைன்னா எதுவுமே தெரியாது. அப்ப என்னுடைய ரியாலிட்டி என்ன? நான் என்ன உண்மையிலேயே நான் அப்படின்னா, நான் அந்த தூய அறிவு ஆத்மா. ஆனால் நான் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் என்ற மனதின் வழியாக வெளிப்படும் போது எனக்கு இந்த உலகம் படைக்கப்படுகிறது. அப்ப இந்த உலகம் என்ற ஒரு விஷயம் மனம் இருப்பதினால் உண்டாக்கப்படுகிறது. மனம் இல்லாவிட்டால் உலகம் இல்லாம போயிடும். அப்ப உண்மையா இங்க மனம் நம்ம உள்ள இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகம் காணாம போயிடுறத நம்ம அனுபவத்துல பாக்குறோம். மரணம் வரைக்கும் போக வேண்டாம், தூக்கத்திலேயே பார்க்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன் ஏற்கனவே. ஏன்னா நிறைய பேர் வந்து இறந்த பிறகுதான உலகத்தை விட்டுடுறோம் அப்படின்னா தூக்கத்திலே உலகத்தை விட்டுறோம். ஆனா நம்ம திருப்பி மறுநாள் எழுந்திருக்கும் போது திருப்பி மனசு வந்துடுது, உலகம் வந்துடுது. அப்ப மறுநாள் எழுந்திருக்கும் போது நமக்கு வருகின்ற மனதினுடைய முதல் நிலைப்பாடு என்ன தெரியுமா? நான் அப்படிங்கிற ஈகோ. அப்ப முதல்ல மனசு என்ன பண்ணும்? நான் எழுந்துட்டேன் அப்படின்னு எழுந்துக்கும். காலையில எழுந்த உடனே நான் எழுந்துட்டேன் எழுந்துக்கும். எழுந்த உடனே என்ன பண்ணுது? நான்ங்கிற அந்த ஈகோ கிரியேட் ஆன உடனே இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய குழந்தைகள், இது என்னுடைய பணம், இது என்னுடைய சொத்து, என்னுடைய நகை அப்படின்னு எல்லாம் அபிமானிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே நான் எனது அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயமும் எங்கிருந்து முதல்ல கிளம்புது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விழிச்ச உடனே மைண்டு வெளியே வந்த உடனே கிளம்பிடும். அப்புறம் நைட்டு தூங்க போகும்போது எல்லாம் உள்ளே போய் ஒடுங்கிடும். அப்போ காலையில் விடிஞ்ச உடனே இத்தனையும் வெளிப்பட்டுதே, ஆனால் இரவு தூங்கும்போது இத்தனையும் காணாமல் போச்சே. அப்போ இத்தனையும் வருவதும் போவதும் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் உண்மையில் இப்படி வந்து போவது எது சத்தியமா அப்படின்னு கேட்டால், இல்லை, இதுதான் மாயை, தோன்றி மறைகின்றது. அப்போ இந்த மாதிரி தோன்றி மறைகின்ற இந்த சம்பவங்கள் எல்லாம் உண்மையில் இல்லை. திரைப்படத்தில் எப்படி வெள்ளை திரை மட்டும் சத்தியமானு இருக்கு, ஆனால் அந்த திரைப்படத்தில் விதவிதமான படங்கள் வந்து போகுது, விதவிதமான காட்சிகள் வந்து போகுது, ஆனால் அந்த காட்சிகள் எல்லாம் உண்மையா திரைப்படத்தில் கிடையாது. ஆனால் நமக்கு அந்த படத்தை பார்க்குற வரைக்கும் உண்மை மாதிரி இருக்கு, ஆனால் அந்த படம் வந்து கரண்ட் போயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ஸ்க்ரீன் வந்து பிளைனாக மாறிடுது. இப்போ ஒரு ப்ரொஜெக்டரில் வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்குது, அப்போ வந்து உங்களுக்கு அதில் ஆக்ஷன் சீன் வருது, ஹாரர் சீன் வருது, அட்வென்ச்சர் சீன் வருது, ஹாப்பினஸ் சீன் வருது, என்ன வேணால் வரட்டும், நீங்கள் அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறீங்க. அந்த வெள்ளை திரையில் அந்த படமெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த வெள்ளை திரை தான் சத்தியம், அந்த ப்ரொஜெக்டர் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு படம் ஓடிக்கிட்டு இருக்கும், ஆனால் அந்த படமெல்லாம் உண்மையானா எல்லாம் பொய் தோற்றம், மாய தோற்றம். திடீர்னு கரண்ட் போகுது, தியேட்டரில் கரண்ட் கட் ஆகுது, கட் ஆன உடனே உங்களுக்கு அப்படியே லைட் ஆஃப் ஆகிடுது, வெறும் பிளைன் ஸ்க்ரீன், வெள்ளை ஸ்க்ரீன் மட்டும் இருக்குது, அங்கே ஒன்றுமே கிடையாது. அப்போ இவ்வளோ நேரம் என்னென்னமோ வந்ததுங்களே, இமயமலையை பார்த்தேன், அப்படியே அந்த கேபிள் காரில் போனேன், அப்புறம் ஒரு கொலை நடந்தது, அப்புறம் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது, எல்லாமே அந்த திரையில் ஓடிச்சிங்களே, அதெல்லாம் என்னங்க, ஒன்றுமே கிடையாது, எல்லாம் தோற்ற மாயை. ஏனென்றால் அது வெறும் வெள்ளை திரை மட்டும்தான் சத்தியம், அதில் தெரிகின்ற படங்கள் எல்லாம் தோற்ற பிம்பங்கள், தோற்ற மாயைகள். அது மாதிரி இங்கு பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், பிரம்மத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த உலகம் மித்தியா, இருப்பது போல தோன்றுகிறது ஆனால் உண்மையில் இந்த உலகம் இல்லை. அதனால தான் இதை வந்து மாயை அப்படின்னு சாஸ்திரம் ஆணித்தரமாக அடித்து சொல்லுது. அப்போ இதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறதுனால உதாரணம் கொடுக்குது. இந்த உடலும் நீ கிடையாது, இந்த உடல் என்னுடையது என்று நீ அபிமானவுக்கும் கூடாது. அந்த அபிமானம் வர்றதுனால தான் அந்த அனுபவம் எனதுன்னு சொல்லி நீ உரிமை கொண்டாடுற. அப்போ அந்த அனுபவம் என்ன மாதிரி அனுபவம் உடம்புக்கு உரிமை கொண்டாட சொல்லுது, நமக்கு பிடிச்சமான விஷயங்களை அனுபவம் வச்சுக்கிறோம் இல்லையா. இப்போ எனக்கு வந்து ஒரு லட்டு பிடிச்சிருக்கு, அந்த லட்டை நான் ரசித்து ருசித்து இந்த உடம்பு மூலமாக தான் சாப்பிட முடியும். அப்போ நான் வாய் வழியாக அந்த லட்டை சாப்பிட்டுட்டு ஆகா அருமையான சுவை அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த இனிப்பு சுவையை ரசித்தவன் யார், இந்த உடலா அப்படின்னா, இல்லை, உடல் என்ற ஊடகத்தை கொண்டு மனசு தான் ஆகா அருமையாக லட்டு சமைச்சு லட்டு டேஸ்டாக இருந்துன்னு சொல்லுவோம். அது மாதிரி உங்க உடம்புக்கு ஒரு வலி வருது, அப்படியே பயங்கரமான வலி, கால் வலி, அப்போ மூட்டு வலி தாங்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்கிறது எது, உடம்பா, இல்லை மனசு தான் சொல்லும். எப்படிங்க மனசு தான் சொல்லும், நீங்கள் தூங்கும்போது அந்த வலி எங்கே போகுதுங்க? நீங்கள் வந்து உடம்பு தான் வலிப்படுது, மனசு வலிப்படலை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ கால் வலி உடம்புக்கு தாங்க, மனசுக்கு கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நான் கேட்குறேன், சரி கால் வலி உடம்புக்கு தானுங்க, நைட்டு தூங்குறீங்கல்ல, அப்போ நீங்கள் டீப் ஸ்லீப் போயிட்டீங்கல்ல, அப்போ எங்கெங்க போச்சு வலி, அப்போ அந்த வலி எங்கேங்க? அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனசு இருந்தால் தான் வலியை உணரும், மனசு இல்லைன்னா வலியை உணர முடியாது. அப்போ மனம்தான் அந்த வழியை உணர்கிறது. அப்போ அனுபவம் என்பது எதற்கு நிகழ்கிறது அப்படின்னா, மனதுக்கு தான் நிகழும், ஆத்மாவுக்கு அனுபவம் கிடையாது. அப்போ உண்மையிலே ஆத்மாவிடத்திலே எந்த அனுபவமும் கிடையாது. அப்போ அனுபவிப்பவன் அப்படிங்கிறது மனசு தான், அனுபவிக்கப்படும் பொருள் என்பதும் மனதினால் உருவாக்கப்பட்டவைகள் தான். ஆனால் உண்மையில் இங்கே அனுபவம் என்ற ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, இருப்பது பிரம்மம் மட்டுமே, அந்த அனுபவம் மட்டுமே அப்படிங்கிறது இங்கே சாஸ்திரம் ஆணித்தரமாக சொல்ல வருது. அதுதான் இந்த 8வது செயலில் ரிவமுனிவர் வந்து நிதாகனுக்கு சொல்கிறார். இதை பல வகைகளில் நமக்கு மாற்றி மாற்றி இந்த வேதாந்த சாஸ்திரம் விளக்கம் கொடுக்குற மாதிரி ரிவமுனிவர் கொடுத்துட்டே வரார். அடுத்து 9வது செயலில் சொல்கிறார் பாருங்க, யதா தரங்காகு சமுத்திரஸ்தா நா பிருதக் சந்தி கஞ்சன ததா ஜீவாக பரபிரம்மணி நா பிருதக் சந்தி கதாச்சன. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த செயலில் அலைகள் உருவாவது ஏதோ கடலுக்கு வேறாக இல்லை, கடல் இருப்பதினால் அலைகள் உருவாவது. அப்படிதான் இந்த ஜீவராசிகளும் பரம்பொருளுக்கு வேறாக இல்லை, பரம்பொருள் இருப்பதினால இது உருவாகுது, இந்த உலகம் உண்டாகி இருக்கு, அதில் படைக்கப்பட்ட ஜீவராசிகள் உண்டாகி இருக்கு. ஆனால் உண்மையில் இங்கே என்ன, பரம்பொருள் மட்டும்தான் இருக்கிறது, உண்மையில் இங்கே கடல் மட்டும்தான் இருக்கு, அலைகள் கிடையாது. ஆனால் கடல் இருப்பதினால அலைகள் உருவாகுது. அதுதான் சொல்றது, யதா தரங்காக சமுத்திரஸ்தான் அபருதக் சந்தி கஞ்சன ததா ஜீவாக பரபிரம்மணினா பிருதக் சந்தி கடாச்சன. அதாவது இங்க பரம்பொருளுக்கு வேறாக எதுவுமே கிடையாது, அப்ப இங்க படைக்கப்பட்டவைகள் எல்லாம் பரம்பொருள் இருப்பினாலே இருக்கிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த பரம்பொருள் வேறு யாரோ கிடையாது, பரம்பொருள் எங்கேயோ இருக்கார் அவர் உண்டாக்கி இருக்காருன்னு கிடையாது, அந்த பரம்பொருளே நீங்க தான். ஏன்னா நீங்க இருக்கிறதுனால உலகம் இருக்கு, நீங்க இல்லைன்னா உலகம் இல்லை. அதுக்குதான் நம்ம இரவு உறக்கம். அப்ப இரவு உறக்கத்துல நான் போய் தூங்கும் போயிட்டா எனக்கு ஒன்றும் தெரியறது இல்லை, ஆனா விழித்து கொண்டால் எனக்கு உலகம் வருது. அப்ப இங்க இந்த தோன்றி மறையக்கூடிய இந்த விசே சுகங்கள் நான் உண்டாக்கிய ஊடகத்தின் வழியாக அனுபவிக்கப்படுபவைகள். ஆனால் இங்க உண்மையில் அந்த ஊடகம் இல்லாவிட்டாலும் ஒன்று இருந்து கொண்டே இருக்கு, அதுதான் பிரம்மம், அதுதான் நான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். கண்ணாடி இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன், நான் விருப்பப்பட்ட கண்ணாடியை உண்டாக்கி கண்ணாடி வழியா இன்னொரு உருவத்துல நான் என்ன பார்ப்பேன், நான் விருப்பப்பட்டா ஒரு கண்ணாடியை உருவாக்கி ஒரு உருவத்துல பார்ப்பேன், நான் விருப்பப்பட்டா ஆயிரக்கணக்கான கண்ணாடிகளை உருவாக்கி ஆயிரம் உருவங்கள்ல நான் என்ன பார்ப்பேன். ஆனா ஆயிரம் உருவங்கள்ல நான் ஒரே ஆள் ஆயிரமா தெரிவதற்கும் எது காரணம், அந்த ஊடகமாக கண்ணாடி தான் காரணம், ஆனா உண்மையில் நான் மட்டும்தான் இருக்கிறேன். அது மாதிரி இங்கு பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, ஆனா அதனுடைய ஊடகமாகிய மனம் இப்படி உலகத்தை உண்டாக்கி பல பரிமாணங்கள்ல காட்டுது அப்படிங்கிறத இங்க ரிபமுனிவர் புரிய வைக்கிறார். அத 10வது செயல்ல சொல்றார், ஏவம் நாத்வா துயோ நித்யம் பிரம்ம பாவம் சமாஸ்ரிதகா நஷ பந்தம் ந மோட்சம் ச பசியதி ஸ்வாத்ம நிஷ்டிதா. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த உண்மையை அறிந்து பரம்பொருள் நிலையில் நிலை பெறும் ஒருவர் பந்தத்தையும் காண முடியாது மோட்சத்தையும் காண மாட்டார், அவர் சுய ஆத்ம நிச்சலத்தில் எப்போதும் நிலைத்திருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான விஷயத்தை இந்த 10வது செயல்ல சொல்றார். அதாவது இந்த விஷயத்தை, இந்த அத்தியாத்ம ஞானத்தை, இந்த அத்தியாத்ம யோக கல்வியை சரியாக ஒருத்தர் புரிந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் தன்னுடைய சுயத்திலே தன்னுடைய பரம்பொருள் நிலையிலேயே எப்பொழுதும் நின்று கொண்டிருப்பார்கள். அதற்கு பெயர் தான் நிதித்தியாசனம். சிரவணம் என்றால் கேட்டல், மனனம் என்றால் இது போன்று கேட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுதல், ஆனால் நிதித்தியாசனம் என்றால் அந்த தெளிவில் நான் அந்த தூய அறிவு தான், அந்த ஆத்மாதான், பிரம்மம்தான் என்று புரிந்து கொண்ட நிலையில் நிலை பெறுவர், அதுக்கு பேரு நிதித்தியாசனம். அப்ப நான் அந்த மாதிரி நான் என்னை உணர்ந்து என்னுடைய சொரூபத்திலே என்னுடைய சுயத்திலே நான் நிலை பெற்று விட்டால் அவரிடத்திலே பந்தத்தை காண முடியாது. அவ பந்தத்தை மட்டுமே காண முடியாதா, மோட்சத்தையும் காண மாட்டார். ஏது பந்தம் ஏது மோட்சம், ஏனென்றால் ஆத்மாவிடத்திலே பந்தமும் இல்லை மோட்சமும் இல்லை. இங்கு பந்தமும் மோட்சமும் எதற்கு தேவை தெரியுமா, மனதிற்கு மட்டும்தான் தேவைப்படுகிறது. ஆனால் மனம் கடந்த தூய அறிவினிடத்திலே அந்த ஆத்மாவினிடத்திலே நிச்சலத்திலே ஒன்றும் இல்லை, அது மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இங்க ரிபுகீதை இப்படி பேசிக்கிட்டு வருதுங்க. இது வரைக்கும் நம்ம இது மாதிரி ஒரு 10 செயல் பார்த்துருக்கோம் இந்த ரிபுகீதையில. இது மாதிரி நம்ம நிறைய செயல்கள் பார்க்க போறோம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அருமையான விஷயத்த புரிய வைக்குது. இப்ப நான் சொல்லி வந்த இந்த 10 செயல்கள்ல நான் சொல்ல வர்ற டாபிக் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேன்.
அப்ப அந்த தூய உணர்வு நிலையில இருந்தா எந்த ஒரு நிகழ்வுமே இங்க இல்லையே. அப்ப பசி உணர்வு துக்கம் துயரம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மகிழ்வு எதுவுமே இல்லையப்பா. அப்ப நம்ம வந்து அது எப்படின்னு யோசிக்க கூட முடியல.
ஆமா, ஏன் அப்படின்னா இப்ப நீங்க வந்து அந்த உடல் அபிமானம் இருக்கிறதுனாலதான் அந்த உடல் பற்றின் காரணமா அந்த பசி உணர்வு அந்த வலி உணர்வு அந்த சுக துக்கம் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் உடம்பின் அடிப்படையில வருது, அனுபவம் ஆகுது. ஆனா உண்மையில நீங்க உடம்பா நீங்க அந்த அறிவா அப்படிங்கிறத உங்ககிட்ட இருக்கிற பகுத்தறிவு பரிமாணத்தினுடைய விவேகத்தை கொண்டு விசாரித்து பார்த்தா, இந்த அத்தியாத்ம ஞானத்தையே நீங்க கை கொண்டு ஆராய்ந்து பார்த்தா இங்க என்ன சொல்லுது சாஸ்திரம், இருப்பது இறைவன் மட்டுமே, பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்தியான்னு சொல்லிடுது. ஜகத் மித்தியா அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருள் என்னன்னா மாறிக்கொண்டே இருப்பதனால, அசத்தியம்னு சொல்றது இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கேன். பிரம்மம் சத்தியம் ஜகத் அசத்தியம் அப்படிங்கிற வார்த்தைய வேதம் சொல்வது கிடையாது. அது மித்தியா அப்படிங்கிற வார்த்தையை ஏன் போடுதுன்னா மாற்றத்துக்கு உட்படுவதனால. ஏன் மாற்றத்துக்கு உட்படுதுன்னா மனம் என்ற ஊடகம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மனம் என்ற ஊடகம் வந்து ஒன்றான்னா இல்லை, அது பல பரிமாணங்கள்ல பயணம் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்துல அந்த மனம் இருக்கு. அப்போ அந்த மனமானது ஒரு குரங்குக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு தவளைக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மிருகத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், மனிதர்களுக்கும் ஒரு விதமா இருக்கும். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. அப்போ ஏன் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு விதம் அப்படின்னா, அதனுடைய மனோபாவங்கள் தான் அதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்ப அதுக்கேற்ற வாழ்க்கை அது வாழ்றதுனால அந்த மனோபாவத்துக்கேற்ற வாழ்க்கை அது அனுபவமாக்கும் போது சுக துக்கங்களை அனுபவம் பண்ணுது. அப்போ ஒருத்தருக்கு சுகமா தெரியற வாழ்க்கை இன்னொருத்தருக்கு துக்கமா தெரியுது, இன்னொருத்தருக்கு துக்கமா தெரியற வாழ்க்கை வந்து இன்னொருத்தருக்கு சுகமா தெரியுது. ஆனா உண்மையில இங்க சுக துக்கங்கள் எதற்கு, ஆத்மாவுக்கு இல்ல, மனசுக்கு தான். அப்ப நீங்க வந்து இப்போ இந்த பாடத்திட்டங்களை இன்டெப்தா வந்து உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய நிதித்தியாசன நிலைக்கு வரணும் இல்ல. நீங்க ஏன் நிதித்தியாசனத்துக்கு வரமாட்டேங்கிறீங்க? நான் என்ன உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி நீங்க வந்து இந்த அத்தியாத்ம ஞான பாடங்களை பல வருஷமா படிக்கிறீங்க, எல்லாம் உள்ள போகுது, ஆனா அந்த ஞானம் ஏன் பரோட்ச ஞானமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அனுபவ ஞானமா மாத்துங்களேன். ஏன் அதை வந்து சத்திய வார்த்தையா நீங்க ஏத்துக்க மனசு ஒத்துக்க மாட்டீங்கதா? பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்தியாங்கிறத
இல்லைங்கப்பா. இல்லைங்கப்பா, அந்த இடத்துல என்னன்னா இந்த ஜெகத் பிரம்மம் சொல்லக்கூடிய ஒரு தன்மை தான்ப்பா இப்ப நம்மளுக்கு குழப்பமே உண்டாக்குச்சு. அதை இப்ப அப்பா மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியாரிட்டியா புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும்ப்பா.
ஆமா, அதுதான் நான் சொல்றேன். அப்ப நீங்க வந்து அந்த உலகத்தை உண்மையா அபிமானிக்கிறதுனால தானே உங்களுக்கு இந்த சுக துக்கங்கள் கிடைக்குது. நீங்க உலகமே மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எப்படி சுக துக்கம் வரும்? நீங்க இந்த உடம்பே கிடையாது, நீங்க இந்த உடம்பு கிடையாது, நீங்க இந்த மனசு கிடையாது. நீங்க அந்த தனிப்பட்ட உடம்பு தன்னதுன்னு அபிமானிக்கிறதுனால அந்த உடம்புல வரக்கூடிய பிரச்சனையை உங்களை தான் பாக்குறீங்க, அந்த உடம்பை சார்ந்த உறவுகளை உங்களை தான் பாக்குறீங்க. அப்புறம் அது சம்பந்தமா நிறைய விஷயங்களை பெருசு பண்ணி பூதாகரமா மாத்தி அதுல வர பிரச்சனைகளை பெருசு பண்ணிக்கிட்டே ஊதிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையில இதெல்லாம் உண்மையானா நீங்க உடம்பே உண்மை இல்ல, மனசே உண்மை இல்லைங்கும் போது நீங்க உண்மையிலேயே அந்த சைத்தன்யம், அந்த ஆத்மா, அந்த பிரம்மம்னு உங்களுடைய ரியாலிட்டியில நிதித்தியாசன நிலையில நின்று பாத்தீங்கன்னா இங்க படைப்பே இல்லை, ஒரு இமேஜினேஷன் தான். மனம்ங்கிற ஊடகத்தின் வழியா பிரதிபிம்பிக்கின்ற ஒரு காட்சி, அது திரைப்படத்தில் ஓடுகின்ற திரைப்படம் அப்படின்னு நம்ம நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பார்க்க வேண்டியது தானே. நீங்க ஏன் அதை படமா பார்க்காம சீரியஸா எடுத்துக்கிறீங்கன்னு நம்ம கேட்கறோம். நம்ம கேட்கற கேள்வி என்னன்னா, சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது நிறைய பேர் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த தியேட்டர்ல சாமி படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அப்படின்னு ஒரு படம் ஓடுது, எல்லாம் இங்கிருந்து பூ மூட்டை வாங்கிட்டு போய் உட்காந்துக்குவாங்க தியேட்டர்ல. உட்காந்துக்கிட்டு அந்த படத்துல அம்பாள் வந்த உடனே இங்கிருந்து பூ சாமந்தி பூ வாரி அப்படி இறைப்பான், ஸ்கிரீன் மேல இறைச்சிடுவான். இது வந்து பக்தியில வரக்கூடிய ஒரு கூட்டம் இப்படி பண்ணோம். விஜய் ரசிகர்கள் எடுத்துக்கோங்க, விஜய் ரசிகர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, சினிமா தியேட்டர்ல போய் விஜய் வந்த உடனே பூவை வாரி இறைப்பானுங்க. அப்ப பூவை வாரி இறைக்கிறது அவனுங்களுக்கு என்னன்னா உண்மையிலேயே விஜய் வந்துட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு கற்பனையை வந்து ஆழமா விதைச்சிருக்கிறதுனால. அது மாதிரி நீங்க இந்த உலகத்தை உண்மையா விஜய் இருக்கிறாரு, உண்மையா அம்பாள் இருக்கிறா அப்படின்னு நினைச்சு நம்பிக்கையில வாழ்றீங்க இல்லையா, அதனால வரக்கூடிய பிரச்சனைங்க ஐயா இது. அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நான் பாக்குறது படம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க விஜயும் கிடையாது, அம்பாலும் கிடையாது, நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. அப்ப நீங்க இருக்கிறதுனால உலகம் இருக்கு அப்படிங்கிற தெளிவான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுட்டா உங்களுக்கு ரிபுகீதை புரியும். ஏன்னா விஷயம் எவ்வளவுதான், ரிபுகீதை இன்னும் டெப்தா போகும், போக போக பாருங்க என்ன அருமையான விஷயங்கள் எல்லாம் உடைக்கும். ஏத்துக்க மாட்டேங்குது, உங்க மனசு ஏத்துக்க மாட்டேங்குது, கரெக்டா?
ஏத்துக்கிறது,
ஏத்துக்கிட்டா நடைமுறை ஏன் படுத்த மாட்டேங்குது? அது சினிமான்னு ஏன் ஏத்துக்க மாட்டேங்குது?
அந்த இடத்துலதான் ஏதோ ஒரு மறுபடியும் கிளாரிட்டி ஆக வேண்டியது இருக்கு.
அது வந்து சினிமாங்கிறத நம்ப மாட்டேங்குது. அதாவது ரியலா இருக்கிற மாதிரி இந்த உலகத்தை பாக்குது. இந்த உலகத்தை வந்து நீங்க ரியலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உண்மையா தெரியுங்க ஐயா, பிரச்சனை நடக்கத்தான் செய்யும். அதான் நான் சொல்றேன், சினிமா தியேட்டர்ல இருக்கிற படத்தை நீங்க உண்மையா பாத்தீங்கன்னா கதாநாயகி அழுதா நீங்க அழுவீங்க, கதாநாயகியை கற்பழிக்கிற சீன் வந்தா நீங்க பதறுவீங்க. அப்ப ஏன்னா உங்களுக்கு அது ரியலா இருக்கு. ஆனா அது சினிமான்னு தெரிஞ்சிட்டா நீங்க அதை ரசிப்பீங்கல்ல. அது மாதிரி இங்க வாழ்க்கையும் ஞானிகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த உலகம் என்பது ஒரு திரைப்படம், தன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரசிப்பாங்க, அப்படியே வர்றதை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களும் விவகாரத்தில் இருப்பாங்க, நம்ம பார்வைக்கு அவங்க விவகாரத்தில் இருப்பாங்க. ஏன்னா அந்த உடலும் மனமும் விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த உடல் மனம் நான் அல்லங்கிறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. அது மாதிரி நீங்க உங்க உடம்பையும் மனசையும் விட்டா மட்டும்தான் நீங்க ஞானியாக முடியும், அவர்கள் தான் ஜீவன் முக்தன். ஆனா நீங்க இந்த உடம்பையும் மனசையும், உங்க உடம்பையும் மனசையுமே விடல அப்படின்னா அப்புறம் நீங்க எப்படி மற்றவங்க மனசை உடம்பு விட முடியும்? விட முடியாது இல்ல. அப்பதான் உங்களுக்கு கோஷங்கள் வந்து ஆத்மாவே மறைக்குது அப்படிங்கறத நம்ம அத்தியாத்ம ஞானத்துல அத்வைத வேதாந்தத்துல சொல்லி கொடுக்குறோம். அன்னமய கோஷமாகிய இந்த பரு உடல் வந்து ஆத்மாவை மறைக்குது. காரணம் என்ன? இந்த உடல் நான் என்ற அபிமானம். மனோ உடலாகிய மனோமய கோஷம் இந்த ஆத்மாவை மறைக்கிறது. காரணம் என்ன? அந்த மனம் நான் என்ற அபிமானம். அதே மாதிரி சுவாசம் பிராணன் இருக்கு, அந்த பிராணன் நான் என்ற அபிமானம், நான் அந்த மூச்சு பயிற்சி பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்குது. அப்ப இதனால ஒவ்வொரு கோஷங்களையும் நம்ம பிடிச்சுக்கிட்டு அதுல இருந்து வெளிவர முடியாம இருக்கிற ஒரு துர்பாக்கிய நிலையில நம்ம எப்படி ஆத்மாவை அனுபவமாக்குறது, அதுதான் ப்ராப்ளம். அது மைண்டு வந்து அப்டேட் ஆனால் தான் கண்டிப்பாக இதெல்லாம் விடும். மைண்ட் அப்டேட் ஆகிறதுக்கு தான் இத்தனை லெசன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏதாவது ஒரு இடத்துல அது ஃபயர் ஆகும், அப்படியே கேட்டு வாங்க, ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும்.
நன்றிப்பா, நன்றிப்பா,
நன்றிங்க ஐயா. நிறைய விஷயங்கள் புரிய வரும். இப்ப நமக்கு ரிபமுனிவர் வந்து இந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வச்சிருக்கார். இது திருப்பி நீங்க நேரம் கிடைக்கும் போது கேட்டு பாருங்க, நல்ல ஒரு தெளிவுக்கு வருவீங்க. அப்ப நன்றி, ஓம் தத்.
நன்றிகள் சுவாமிஜி.
நன்றி ஐயா, நன்றி ஐயா.